வணக்கம். நான் டாக்டர் யூபி ஸ்ரீனிவாசன், சீனியர் கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்டெஸ்டினல் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல். இப்போ நான் வந்து GERD அல்லது GERD எனப்படக்கூடிய ஒரு உலகம் ஃபுல்லாக பரவலாக இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறேன். வாட் இஸ் GERD? கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அதான் வந்து GERD. கேஸ்ட்ரோ என்றால் வயிறு, ஈசோஃபேஜியல் என்றால் உணவு குழாய், ரிஃப்ளக்ஸ் என்றால் எதுக்கழிச்சு வர்றது டிசீஸ். அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலமானது ஆசிட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உணவு குழாய்க்குள்ளே, மேலே இருக்குது உணவு குழாய்க்குள்ளே போயிட்டு வருது. அதான் வந்து கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு காமனான டிசீஸாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 5 to 6 பேஷண்ட்ஸ் வந்து இந்த இஷ்யூவில் தான் இருக்காங்க. இது பல காரணங்கள் இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சரியான உணவு பழக்க முறை இல்லாமல் இருக்கிறது தான். அதான் முதல் முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். நார்மலாக நம்ம உணவு அருந்தும்போது வாயில் சாப்பாடு சாப்பிட்டோன்னா அது உணவு குழாய் வழியாக இறங்கி இறைப்பைக்குள்ளே போயிடுது. அங்கேருந்து அப்படியே டைஜஸ்ட் ஆகி கீழே தான் போகணும். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த அமிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இறைப்பையும் உணவு குழாயும் சேரக்கூடிய இடத்துல ஒரு மசில் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர்னு சொல்கிறோம். அந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அது ரிலாக்ஸ் ஆகிறப்ப இந்த ஆசிடானது வயிற்றிலிருந்து மேலே போயிட்டு வந்துட்டுருக்குது. அதை வந்து டிரான்சியன்ட் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர் ரிலாக்ஸேஷன்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து சில பேருக்கு அந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர் எப்போவுமே லூஸாகவே இருப்பது போல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது மாதிரி இருக்கிறப்ப அந்த நோயாளிகளுக்கு இந்த GERD எனப்படக்கூடிய வியாதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர் வந்து எப்போவுமே லூஸாக இருக்குதுன்னா அதற்குண்டான காரணங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒபிசிட்டி, கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடம் வீக்காக இருந்து அது வந்து லூஸாக இருக்குது. அது வந்து சிலருக்கு வயிற்றின் ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஆகும் பொழுது அது வந்து மேலே அந்த மாதிரி வந்துட்டு போகுது, ஆசிடிட்டி மேலே வந்துட்டு போகுது. ஸோ இது வந்துடுச்சு, GERD எனப்படக்கூடிய டிசீஸ் வந்து வந்துடுச்சு நமக்கு. அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இது அப்படியே விட்டால் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் விடுறப்ப நிறைய நாட்கள், வருடக்கணக்காக இந்த மாதிரியாக அந்த GERD அப்படியே இருந்து கொண்டிருந்தால் அந்த உணவு குழாயுடைய கீழே இருக்கக்கூடிய உணவு குழாய் பகுதி வந்து புண்ணாகலாம். அந்த புண் வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே இறுகி அந்த இடம் வந்து ஸ்டினோசிஸ் ஆர் ஸ்ட்ரிக்சர்ன்னு சொல்கிறோம், சுருங்கி போகிறது அந்த மாதிரியே ஆகலாம். அப்போ நம்ம உணவு அருந்துறதே சிரமமாக போயிடுது. ரொம்ப ரேராக வந்து அந்த இடத்துல ஆசிட் ரொம்ப நாளாக அந்த ரிஃப்ளக்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறப்ப பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. அப்படின்னா என்னென்னா அந்த உணவு குழாயிடல அந்த கீழ்ப்பகுதியானது அந்த மேலே இருக்கக்கூடிய மியூக்கோசா ஜவ்வு, நார்மலாக அது ஸ்குவாமஸ் செல்னு இருக்கும், அது வந்து மாறி காலம்னார் செல்ஸ் எனப்படக்கூடிய இன்டஸ்டைன்ஸில் இருக்க மாதிரியான ஒரு செல்ஸாக மாறிடுது. அது பிற்காலத்தில் அதில் வந்து மேலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது கேன்சராக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வரலாம் அப்படின்றதுனால இந்த GERD எனப்படக்கூடிய வியாதியை வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. மருத்துவ முறை என்ன இருக்குன்னா இந்த ஆசிட் சப்ரஸிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஆசிடிட்டியை குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரோட்டான் பம்ப் இன்னிபிட்டார்ஸ்னு ஒரு குரூப்பு, H2 ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட்ன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. டயட்டில் வந்து நம்ம வந்து காரம், உப்பு, புளிப்பு போன்ற ஐட்டங்கள், அப்புறம் எண்ணெய் பதார்த்தம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியான உணவுகளை வந்து நம்ம வந்து குறைச்சி கொள்ளணும். காஃபி, டீ போன்ற சில பெவரேஜஸும் சில மாத்திரைகள் கூட அந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான தன்மையுடையது இவை அனைத்துமே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கி கரெக்டான எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து மாத்திரை இல்லாமையே கூடுமான வரைக்கும் நம்மால் ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் செய்ய முடியலை, இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் தட் நமக்கு வந்து இந்த தொந்தரவு இப்படியே இருந்து மோசமாகி கொண்டு போகிறது அப்படின்னா அந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபின்க்டர் எனப்படக்கூடியதை நம்ம வந்து டைட் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து மாத்திரை மூலமாக நம்மளால் செய்ய முடியாது. டைட் பண்ணுறதுன்றது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். அதற்கு நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் தான் ஃபண்டோப்ளைகேஷன் எனப்படக்கூடிய அந்த இறைப்பையுடைய பகுதியவே வந்து அந்த உணவு குழாயோடைய கீழ்ப்பகுதியை சுற்றி வைத்து நம்ம சில ஸ்டிச்சஸ் போடுறோம். அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் டைட்டான மாதிரி ஆகிரும். அப்போ நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ரிஃப்ளக்ஸு, அதாவது ஜிஇஆர்டி எனப்படக்கூடிய ரிஃப்ளக்ஸுக்கு உண்டான காரணமாக ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஹயாட்டஸ் ஹெர்னியான்னா இந்த உணவு குழாயும் இறைப்பையும் இறைப்பையுடைய மேல் பகுதியானது நுரையீரல் இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதிக்குள்ளே ஏறி போயிடுது. இதைத்தான் நம்ம வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபண்டோப்ளிகேஷன்னு நான் சொன்ன ஆப்ரேஷன், பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் இருக்கிற நோயாளிகளுக்கு கேன்சர் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நமக்கு பயாப்சி மூலமாக தெரிய வந்தால் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபண்டோப்ளிகேஷன் எனப்படக்கூடிய இந்த ஆப்ரேஷனும் நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கலாக பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி உலக லெவலில் கோல்டு ஸ்டாண்டர்ட் சர்ஜரி ஃபார் ஜிஇஆர்டியாக இருக்குது, லேப்ரோஸ்கோப்பிக் ஃபண்டோப்ளிகேஷன் அப்படின்றது. அது வயிற்றின் மேல் பகுதியில் ஒரு 5 or 6 ஸ்மால் ஹோல்ஸ் தான், ஒரு ஒரு ஹோலும் 1 centimeter, less than 1 centimeter தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அது வழியவே நம்ம நீளமான லேப்ரோஸ்கோப்பிக் கருவிகளை உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ அந்த இடம் டைட்டான உடனே பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலீஃப் கொடுக்கும். இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அந்த ப்ரோட்டான் பம்ப் இன்னிபிட்டார்ஸ், நம்ம ஆசிட் சப்ரஸிங் ஏஜென்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாத்திரைகள், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மாத்திரை வந்து உலகம் ஃபுல்லாக மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாத்திரை அதோடைய தேவை வந்து குறைஞ்சிரும், சிலருக்கு அவசியமே படாமல் கூட போயிடும். இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ராக்டரியாக ஒரு கேர்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த லேப்ரோஸ்கோபிக் ஃபண்டோப்ளிகேஷன் எனப்படக்கூடியது வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். வணக்கம்.